பிபிலிய தேடல் அறிவற்ற செல்வன் உவமை பகுதி ஒன்று.
எனது அருமை அன்புள்ளங்களே, செல்வம் மிகுந்த ஓர் இளைஞன் தன் விலையுயர்ந்த மெர்சிடிஸ் பென்ஸ் காரை ஒரு மலைப்பாதையில் ஓட்டிக்கொண்டிருந்தார். திடீரென அந்த கார் கட்டுப்பாடின்றி தாறுமாறாக ஓடி ஆழ்ந்ததொரு செங்குத்தான பள்ளத்தை நோக்கி விரைந்தது. கார் பள்ளத்தில் விழுவதற்கு முன் அந்த இளைஞன் காரிலிருந்து வெளியே எரியப்பட்டார். ஆனால் கார் கதவில் சிக்கிய அவரது இடது கரம் துண்டிக்கப்பட்டு காரோடு சேர்ந்து பள்ளத்தில் விழுந்தது. இளைஞன் பள்ளத்தின் ஓரத்தில் நின்று கொண்டு, "ஐயையோ, என் பென்ஸ்கார், என் பென்ஸ்கார்" என்று அலறிக்கொண்டிருந்தார். அவரது அலறலை கேட்டு மற்றொரு காரின் ஓட்டுநர் ஓடி வந்தார். இளைஞனின் இடதுகரம் துண்டிக்கப்பட்டிருப்பதை பார்த்த அந்த ஓட்டுநர், "சார், என் காரில் ஏறுங்கள், நாம் ஆஸ்பத்திரிக்கு செல்வோம்" என்று துரிதப்படுத்தினார். இளைஞனோ மீண்டும், "என் பென்ஸ்கார் போச்சே" என்று அலறினார். "சார், உங்களது இடதுகரம் துண்டிக்கப்பட்டுள்ளது, அதை முதலில் கவனிக்க வேண்டும்" என்று ஓட்டுநர் சொன்னதும் தான் இடதுகரத்தை இழந்துள்ளோம் என்பதை அந்த இளைஞன் உணர்ந்தார். என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, உடனே இன்னும் உரத்த குரலில், "ஐயோ, என் ரோலக்ஸ் கடிகாரம் போச்சே" என்று கத்தத் தொடங்கினார். அன்புள்ளங்களே, சிரிப்பையும் பரிதாபத்தையும் ஒரு சேர நமக்குள் உருவாக்கும் சிறுகதை இது. அந்த இளைஞனை எண்ணி சிரிப்பதா, பரிதாபப்படுவதா, கோபப்படுவதா என்று நமக்கு தெரியவில்லை. இது ஒரு சிரிப்பு துணுக்குதான் அன்பர்களே. ஆனால் நாம் பல வேளைகளில் நடந்து கொள்ளும் பரிதாப முறைகளை குத்திக்காட்டும் சிரிப்பு துணுக்கு இது. பென்ஸ்கார், ரோலெக்ஸ் கடிகாரம் என்று வாழ்வில் விலை உயர்ந்ததென கருதப்படும் பொருட்களை, செல்வங்களை குவிப்பவர்கள் அவற்றை இழக்கும்போது நிலை குலைந்து போகின்றனர். தன் கரத்தை இழந்ததன் ஆபத்தையும் உணராமல் அந்த கரத்தில் கட்டப்பட்டிருந்த ரோலெக்ஸ் கடிகாரத்தை இழந்ததை எண்ணி கதறும் அந்த இளைஞனை போன்றவர்கள் நமக்கு நல்ல எச்சரிக்கைகள். அன்புள்ளங்களே, நாம் சேர்க்கும் செல்வங்கள் நம்மீது கொள்ளும் ஆதிக்கம் நம்மில் பலர் உணர மறுக்கும் உண்மையான நிலை. இந்த ஆதிக்கம் கட்டுக்கடங்காமல் செல்லும்போது அதை மடமை என்றுதானே சொல்ல வேண்டும்? இத்தகைய மடமையை உணர்த்தும் ஓர் உவமையை இயேசு கூறியுள்ளார். இயேசு கூறிய அத்தனை அழகான உவமைகளிலும் லூக்கா நற்செய்தி 12 பிரிவில் நாம் காணும் அறிவற்ற செல்வன் உவமையில் மட்டுமே கடவுள் பேசுவதாக கூறப்பட்டுள்ளது. அன்புள்ளங்களே, கடவுள் பேசும் அந்த வார்த்தைகள் ஓர் எச்சரிக்கையாக ஒலிக்கின்றன.
கடவுள் அவனிடம், "அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்?" என்று கேட்டார்
என்று லூக்கா நற்செய்தி 12 பிரிவு 20 சொற்றொடரில் நாம் வாசிக்கின்றோம். அன்பு இதயங்களே, மனித வாழ்வின், குறிப்பாக கிறிஸ்துவ வாழ்வின் உயிர் நாடிகளான அயலவர் அன்பு மற்றும் இறைவேண்டுதல் என்ற இரு அடிப்படையான தேவைகளை விளக்க இயேசு கூறிய 3 அழகான உவமைகளில் நாம் இதுவரை பயணித்தோம். இன்று மனித வாழ்வின் மற்றொரு முக்கியமான தேவையை பற்றி சிந்திக்க துவங்குகின்றோம். அதுதான் செல்வம்.
உலகமெல்லாம் எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை, ஆன்மாவே எனக்கு ஆதாயம் என வாழ்ந்தார் கவலையில்லை.
அன்பு இதயங்களே, லூக்கா நற்செய்தியில் மட்டுமே பணத்தை பற்றி, செல்வத்தை பற்றி 3 உவமைகளை நாம் காண்கின்றோம். அறிவற்ற செல்வன் உவமை லூக்கா நற்செய்தி 12 பிரிவிலும், நேர்மையற்ற வீட்டு பொறுப்பாளர் உவமை, செல்வரும் லாசரும் உவமை என்ற வேறு 2 உவமைகள் லூக்கா நற்செய்தி 16 பிரிவிலும் காண கிடக்கின்றன. இம்மூன்று உவமைகளும் செல்வத்தின் பல்வேறு விளைவுகளை சிந்திக்க நம்மை தூண்டுகின்றன. அன்பு இதயங்களே, அறிவற்ற செல்வன் உவமைக்குள் அடியெடுத்து வைப்பதற்கு முன் இந்த உவமை கூறப்பட்ட சூழலை சிந்திப்பது பயனளிக்கும். லூக்கா நற்செய்தி 12 பிரிவின் ஆரம்ப வரிகள் இந்த சூழலை நமக்கு படம்பிடித்து காட்டுகின்றன.
ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்தபோது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார்.
அன்பு இதயங்களே, அலைமோதும் மக்கள் கூட்டம் இயேசுவை சுற்றி இருந்ததாக நற்செய்தியின் பல பகுதிகளில் நாம் வாசிக்கின்றோம். மக்கள் கூட்டத்தைக் கண்டு இயேசு மலை மீது ஏறி போதித்தார் என்று மத்தேயு நற்செய்தி 5 பிரிவில் காண்கின்றோம். கெனசரேத்து ஏரிக்கரையில் அல்லது கடலோரத்தில் திரளான மக்கள் கூட்டத்தைக் கண்டு இயேசு படகிலேறி போதித்ததாக லூக்கா நற்செய்தியிலும் மார்க்கு நற்செய்தியிலும் நாம் வாசிக்கின்றோம். இயேசுவை பின்தொடர்ந்து மக்கள் கூட்டம் சென்றதால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார் என்பதை நான்கு நற்செய்திகளும் கூறுகின்றன. ஆயினும் லூக்கா 12 பிரிவின் துவக்கத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் நம்மை பிரமிக்க வைக்கின்றன. ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு என்ற விவரம் இங்கு மட்டுமே காண கிடக்கின்றது. அன்புள்ளங்களே, இயேசுவின் புகழ் வெகு வேகமாக பரவி வந்ததால் மக்கள் கூட்டம் அதிகம் பெருகி வந்தது என்பதை நற்செய்தியாளர் லூக்கா அழகாக குறிப்பிடுகின்றார். இது மட்டுமல்லாமல் இயேசுவை சுற்றி மக்கள் கூட்டம் அதிகரித்து வருவதை தடுக்க மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் ஏனைய மதத் தலைவர்களும் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோற்றுவிட்டன என்பதையும் லூக்கா மறைமுகமாக கூறுவது போல் தெரிகின்றது. தன் வார்த்தைகளுக்கு செவிமடுக்க கட்டுக்கடங்காமல் கூடியுள்ளவர்களை கண்டதும் இயேசு அவர்கள் கேட்க விரும்பும் நல்ல சொற்களை, நல்ல பல பாடங்களை சொல்வார் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆனால் அங்கு நடப்பது என்ன? முற்றிலும் மாறாக உள்ளது. இயேசு தன்னை சூழ இருந்த சீடர்களிடமும் மக்களிடமும் எச்சரிக்கைகளை வழங்குகின்றார். அதுவும் குறிப்பாக மதத் தலைவர்களைப் பற்றி கவனமாக இருங்கள் என்று எச்சரிக்கை விடுக்கின்றார். இயேசு தரும் இந்த கடுமையான எச்சரிக்கைகளுக்கு பின்னணி ஒன்றும் உள்ளது. அன்பர்களே, ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு மக்கள் இயேசுவை சுற்றி கூடியதாக கூறப்படும் லூக்கா நற்செய்தியின் இந்த பகுதிக்கு முன்னர், அதாவது லூக்கா நற்செய்தி 11 பிரிவின் பின்பகுதியில், இயேசு ஒரு பரிசேயர் வீட்டுக்கு விருந்துண்ண அழைக்கப்பட்டார் என்ற விவரம் கூறப்பட்டுள்ளது. அந்த வீட்டில் பரிசேயர் இயேசுவுக்கு அளித்த விருந்தை விட இயேசு அவர்களுக்கு வழங்கிய எச்சரிக்கைகளும் கண்டனங்களும் மிக காரமாக இருந்திருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தி 11 பிரிவில் 37-52 முடிய காணப்படும் இறை சொற்றொடர்கள் மதத் தலைவர்களை இயேசு கண்டித்துக் கூறும் வார்த்தைகளாக வெடிக்கின்றன. இந்த விருந்தின் இறுதியில் அங்கு நிகழ்ந்ததை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் விவரித்துள்ளார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 11. இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர்.
பகைமையும் வெறுப்பும் கலந்த அந்த சூழலை விட்டு வெளியேறிய இயேசு அடுத்து தன் சீடர்களையும் மக்களையும் சந்தித்தபோது அவர்களிடம் முதலில் விடும் எச்சரிக்கை மதத் தலைவர்களை பற்றியது என்பதில் நாம் ஆச்சரியமடைவதற்கு ஒன்றுமில்லையே.
லூக்கா நற்செய்தி பிரிவு 12. இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்றார்.
அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா, அழிய ஆன்மாவை காப்பதா?
எனது அருமை அன்புள்ளங்களே, இயேசு தன்னை சுற்றியிருந்த சீடருக்கும் மக்களுக்கும் தொடர்ந்து பல எச்சரிக்கைகளையும் வாழ்க்கை பாடங்களையும் வழங்கி வந்த அந்த நேரத்தில், இந்த பாடங்களுக்கு சற்றும் செவிகொடாமல் தன்னுடைய உலகத்தில் தன்னுடைய பிரச்சினைக்குள் மூழ்கி கிடந்த ஒருவர் எவ்வித தொடர்பும் இல்லாமல் இயேசுவின் போதனையை இடைமறிக்கின்றார். தன் பிரச்சனையை இயேசுவிடம் கூறுகின்றார். அந்த மனிதருக்கும் இயேசுவுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலை நற்செய்தியாளர் லூக்கா இவ்விதம் பதிவு செய்துள்ளார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 12. கூட்டத்திலிருந்து ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்குச் சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார்.
அன்புள்ளங்களே, மதத் தலைவர்களின் தவறான வழிநடத்துதலை குறித்து கவனமாக இருங்கள் என்று இயேசு எச்சரிக்கைகளை கொடுத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் சொத்து பிரச்சனையில் அவரை ஈடுபடுத்த விரும்பிய அந்த மனிதரை இயேசு கடிந்து கொண்டார். இத்தகைய பிரச்சனைகளில் தங்களையே ஈடுபடுத்தி அந்த பிரச்சனைகளையும் தங்களுக்கு சாதகமாக்கி புகழும் பொருளும் தேடி வந்த மதத் தலைவர்களைப் போல தன்னையும் அந்த மனிதர் கருதியதை எண்ணி இயேசு அவரை கண்டிக்கின்றார். பின்னர் சூழ இருந்த மக்கள் அனைவருக்கும் பேராசை பெருநஷ்டம் என்ற ஒரு மேலான உண்மையை இயேசு எடுத்துரைக்கின்றார். அன்புள்ளங்களே, வாழ்வின் பிரச்சனைகள் அனைத்திற்கும் அடிப்படை காரணம் ஆசை என்று கூறினார் புத்தர். தன்னுடைய கரத்தை இழந்திருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் அதில் கட்டப்பட்டிருந்த ரோலெக்ஸ் கடிகாரத்தை இழந்தோமே என்று எண்ணி வருந்திய அந்த இளைஞனைப் போல, வாழ்வில் முக்கியமானவற்றை நாம் இழக்கின்றோம் என்பதையும் உணராத வண்ணம் நம்மை பார்வையிழக்கச் செய்வது பேராசையே என்ற முக்கியமான எச்சரிக்கையை இயேசு இங்கு வழங்குகின்றார்.
லூக்கா நற்செய்தி பிரிவு 12. பின்பு இயேசு அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார்.
பேராசை குறித்த இந்த பேர் உண்மையை தெளிவாக்க செல்வன் ஒருவனது கதையை ஓமையாக தருகின்றார் இயேசு. தன் ஓமையில் அவர் அறிமுகப்படுத்தும் அறிவற்ற செல்வனை நாம் அடுத்த வாரம் சந்திப்போம்.
பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். அழிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. அறிவும் திறனும் அமைவதில்லை, உறவும் நட்பும் தொடர்வதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால்.
விவிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.